கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கி என்ன சொல்ல வரும்படிகளோ அதை சொல்ல, என்ன பேச வரும்படிகளோ அதை பேசு. எங்கள் எல்லாருடைய இருதயங்களை வருத்த சேதனம் பண்ணிவிடு. உங்களுடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழுகிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, எங்களை தாங்க என்று நாங்கள் மன்றாடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று அதிகாலையிலே குறித்த ஞாபகங்களுக்கு முன்பாக என் கண்கள் வலித்துக் கொண்டது. நான் படுத்திருந்த நேரம் என் இதயமோ வலித்திருந்தது. அப்பொழுது என் இதயம் ஒரு வெண் திரை போல காணப்பட அவர் விரல்கள் அதில் எழுத ஆரம்பித்தார். எழுதப்பட்ட கையுறுப்பை என்னால் காண முடியலை. ஆனால் அவர் எழுதின வார்த்தைகளை என் நினைவுகளால் அவருடைய கிருபையினால் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அதைத்தான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அவருக்கு சித்தமானார் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 37வது சங்கீதம் 23வது 24வது வசனத்தை நாம் வாசி கேட்போம்.
நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை
தாங்குகிறார். திரும்ப வாசி.
நல்ல மனுஷனுடைய நடைகள்,
நல்ல மனுஷனுடைய நடைகள்
கர்த்தரால் உறுதிப்படும்.
கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி ப்ளீஸ். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும்.
அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார்.
அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அடுத்த வசனப்படி,
அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை.
நல்ல மனுஷன் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை,
கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார்.
ஏனென்றால் தேவாதி தேவன் தம்முடைய கருத்தினால் அவரை தாங்குகிறார். சோ, நல்ல மனுஷன் என்ற தலைப்பில் சுருக்கமாய் இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை சொல்லலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களும் வருபரு. நல்ல மனுஷன், இந்த உலகத்திலே நல்லவர்கள் நல்ல மனுஷர்கள் என்று சொல்லுறவர்கள் ஏராளம் உண்டு. சமூகத்திலும் சமுதாயத்திலும் மனிதர்களால் நல்லவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், நல்லவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் பலர் உண்டு, அநேகர் உண்டு. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அதாவது தேவனுக்கு முன்பாக நல்ல மனுஷனாக இருக்கிறோம். So we have to be a good person before the Lord. So மனிதர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல நாம் இருந்திடலாம். It can be. It is easy also. மனிதர்களுடைய பார்வையிலே, மனிதர்களுடைய நினைவிலே நாம் நல்லவர்கள் போல இருந்திடலாம், காணப்படலாம், தோற்றமளிக்கலாம். ஆனால் உன்னதமான தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? தட்டு செய்யும் போட்டு நான் இதில் நிற்கும் பொழுது யோசித்தேன், நாம் எல்லாரும் ஒருவேளை இன்று வரைக்கும் நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா, இன்று வரைக்கும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா, நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படி இருந்திருப்போம்? அப்படி என்று ஒரு கற்பனை எனக்குள்ள, நான் ரட்சிக்கப்படாமல் தான் நான் எப்படி இருந்திருப்பேன் என்கிற கற்பனைகளால் என்னால் பார்க்க முடியாது. உங்க மனசாட்சிக்கு தெரியும், உண்மை உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுடைய வாழ்வில் வந்துடாவிட்டார், அவர் மாத்திரம் உங்களை சந்தித்திராவிட்டார், அவர் மாத்திரம் என்னை ரட்சித்திருக்காவிட்டால், இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே நின்றிருப்போம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? நினைத்து பார்க்கவே முடியாது இல்லையா? ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நம் மத்தியிலே மகிமை கனவு உண்டாகட்டும். நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உரிமையோடும் உண்மையோடும் தேவாதி தேவரை நாம் தொழுது கொள்கிற பாக்கியம் உள்ள சந்ததியால் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வருகிற பேச வருகிற செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நல்ல மனுஷர்களாக, நல்ல மனுஷர்களாக வாழும். நமக்கு அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், திறமை இருக்கலாம், பலம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், படாடவும் இருக்கலாம். யூ மே ஹாவ் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நானும் நல்லவர்களாக இருக்கிறோம். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் டுடே வி கேன் ஏபிள் டு திங்க் அபவுட் தட். சோ இதை நாம சிந்தித்து பார்க்கவும். இன்றைக்கு இந்த செய்தியின் ஆரம்பத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன், ஒரு விசை உன்னையும் என்னையும் தேவனுக்கு முன்பாக சீர்தூக்கி பார்ப்போம். நான் ஆண்டவருக்கு முன்பாக நல்ல மனுஷனாக இருக்கிறேனா, நல்ல மனுஷியாக இருக்கிறேனா? ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களாக இருக்கலாம், அல்லது நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம். நான் அதை குறித்து பேசல, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? அவருடைய கண்கள் நம்முடைய இதயத்தை சுத்தி வட்டமிடுகிறது, அவருடைய இவைகள் நம்மை சோதித்தறிகிறது. நம்முடைய நினைவை அவர் அறிவார், நம்முடைய நோக்கங்களை அவர் அறிவார், நாம் வாழும் வாழ்க்கை அவர் அறிவார், நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அறிவார். ஆகவே இன் பிட்வீன் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங், பிளீஸ் லிசன் டு மி கேர்ஃபுல்லி, டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் எனி ஒன் இன் த மீன் டைம், டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் யுவர் செல்ஃப். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தயவு செய்து ஒருவரையும் நியாயம் தீர்க்காதே, அதே நேரத்தில் உங்களையே நீங்களும் நியாயம் தீர்க்காதே. இட் இஸ் அப் டு ஹிம். ஏனென்றால் நியாய தீர்ப்பு அவர் கரத்தில் இருக்கிறது, அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுது. அவர் எனக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களோடு பேசுகிறேன், எனக்கு சேர்த்து ஒருவரையும் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்று இயேசு நமக்கு சொந்த வார்த்தையை நாம் அறிவோமே. ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரையும் ஒருவரும் நியாயம் தீர்க்காதபடி, அதே நேரத்தில் நம்மையும் நாமையும் நியாயம் தீர்த்துக் கொள்ளாதபடி தேவ கரங்களுக்குள்ளே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம், தேவ சரிதாரத்திலே நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம். அப்பொழுது தேவாதி தேவன் தான் செய்ய வேண்டிய வேலையை அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே உலகத்தின் பார்வையிலே தண்டவர்கள் போல காணப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறோம் என்பதே கேள்வி. ஆண்டவர் இயேசு மாமிசத்திலே வாழ்ந்த நாட்களிலே பரிசேயர் என்கின்ற ஒரு கூட்டம் இருந்தது, அதை நாம் அறிவோமே. அந்த கூட்டம் எதுவாக இருந்ததென்றால், ஜனங்களுடைய பார்வைக்கு நல்லவர்கள் போல காணப்பட்டார்கள். வேதத்தை வாசித்த படித்த உங்களுக்கு நான் சொல்றதுக்கு புரியும், நான் நம்புறேன். பரிசேயர் ஜனங்களுடைய கண்களிலே மனுஷர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல காணப்பட்டார்கள். அவருடைய உடுப்பே வித்தியாசமாக, நீண்ட ரோப்புகளை போட்டார்கள், இளநீல நாடாக்களை கரைகளிலே கட்டினார்கள், அகலமான காப்புகளை போட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை மனுஷர்களுக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டிக்கொண்டார்கள், நல்லவர்கள் போல காட்டிக்கொண்டார்கள், உத்தமர்கள் போல காட்டிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 23 அதிகாரத்திலே பகிரங்கமாக கடிந்து கொண்டார் என்பதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இப்ப ஒரு வசனம் படிங்க, மத்தேயு 23 அதிகாரம், 23 வசனத்திலிருந்து வாசி, மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே,
மாயக்காரர் என்ற அர்த்தம் என்னங்க? வேஷதாரிகள். இது டீப்பா போன உள்ளொன்று வெளியொன்று. சோ வெளியிலே மனுஷனுடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்கள் போல காணப்பட்டார்கள், நீதிமான்கள் போல காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரோ முகத்தை அல்ல, வெளியான காரியத்தை அல்ல, அவர் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிற தேவன், இருதயங்களை சோதித்தறிகிற தெய்வம். ஆகவே ஆண்டவர் இயேசு பரிசேயரை வெகுவாக கடிந்து கொண்டார். வாசி,
இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நுறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
வெளிப்புறம் சுத்தமாகும்படி, அங்க பாருங்க இயேசு சொல்றாரு, முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் யுவர் லைஃப். சோ வெளிப்புறம் சுத்தமாக, முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு. அர்த்தம் என்ன? இது ஒரு பாத்திரம், நாம் ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம். இதுக்கு வெளிப்புறமும் இருக்குது, உட்புறமும் இருக்கு. வெளிப்புறம் நாம் கண்களாலே ஒரு மனுஷரை பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம், உங்களை பார்க்கிறோம். ஆனா உள்ளே இருக்கிற உள்ளத்தை, இதயத்தை எவரும் பார்க்க முடியாது. பட் பரிசேயர் என்ன செய்தார்கள், வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டார்கள். கால் கழுவாம உள்ளே போக மாட்டார், எல்லா பாத்திரங்களையும் கழுவி விளக்கி வைப்பார். வெளிப்புற காரியங்களிலே அவர்கள் ரொம்ப சுத்தமாக இருந்தார்கள். மனுஷருடைய பார்வைக்கு நல்லவர்கள் போல காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அவர்களை வெகுவாக கடிந்து கொண்டு என்ன சொன்னார், மாயக்காரராகிய பரிசேயரே, மதிகேடரே, குருடரே என்று அழைத்தார். இவர்கள் யாருங்க? சாதாரணவர்கள் ஆட்கள் அல்ல, இவர்கள் ரிலிஜியஸ் பீப்புள், ரிலிஜியஸ் லீடர்ஸ். பரிசேயர் என்று சொன்னால் வெகுவாக நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக கை கொள்கிறவர்கள் என்று அர்த்தமாகும். சோ வேதத்தை அறிந்தவர்கள், வேத வசனத்தை புரிந்தவர்கள், ஆனால் வேத வார்த்தையின்படியோ வாழாதவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு தன் ஊழியத்தின் கடைசி நாட்களிலே வெகுவாக கடிந்து கொண்டார். குருடரே, வதிகளரே, வெளிப்புறம் சுத்தமாக, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக. இப்ப என்ன கவனிங்க, உங்களுடைய உட்புறத்தை இன்னொருவர் கிளீன் பண்ணவே முடியாது, வரதுறாது. உங்களுடைய உட்புறத்தை, உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய உள்ளத்தை இன்னொருவர் துப்புரவாக்கவே முடியாது. உங்கள் உள்ளத்தை, உங்களோட உள்ளான மனுஷரை நீங்க தான் சுத்தமாக. சோ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள், வசனங்கள் அடிப்படையிலே தேவ ஆவியோட பலத்துல, உதவியோட, ஒத்தாசையோடு இந்த பாத்திரத்தை, உட்புறத்தை நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே நாம சுத்திகரிக்கிறோம். ஏன் இப்பொழுது நாம உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம்? தேவனுடைய வசனம் நமக்கு உள்ளே போகட்டும், நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே அது பிரவேசிக்கட்டும், நம்முடைய ஆவிக்குள்ள தேவனுடைய வசனம் உள்ளே போகட்டும். அது நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இவர் 18 அதிகாரத்தில், உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை சுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை சுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த வசனம் தான், இந்த சத்தியம் தான். ஆகவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையை, உட்புறத்தை சுத்திகரிக்க வல்லும்பொழாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் நான் இதை சொல்ல சொன்னால், ஆண்டவர் நம்முடைய இதயத்தை பார்க்கிறார், நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கிறார். இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிற நாம் நம்முடைய பாத்திரத்தின் உட்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நாம் ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. என்ன கவனிங்க, மற்றவர்களை ஆராய்றதை நிறுத்தி நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவர்களை நிதானிக்கிறதை நிறுத்தி நம்மை நாம் நிதானிக்கிறது மிகவும் ஏற்றதாக இருக்கு. இப்படி நான் சொல்லுவதால் மற்றவர்களை நிதானிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா முதலாவது நம்மை நாம் நிதானிக்கணும், அதுக்கு பின்பாடு நாம மற்றவர்களை நிதானிக்கிறது தப்பில்லை. ஆகவே அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமா. ஆகவே தயவு செய்து நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம், கர்த்தாவே என்னை சுத்தமாக்கும், அப்போது நான் சுத்தமா. நமக்கு என்னதான் அறிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆனா நாம தேவன் முன்பாக ஒரு சுத்தமில்லாத உள்ளத்தோடு நின்றால், நல்ல இதயம் இல்லாமல் இருந்தால் தேவன் எப்படி நம்மை அங்கீகரிப்பார், யோசித்துப்பார். அப்படின்னு கருமன தேவன பிள்ளைகளே, வருஷங்களின் கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், வல்லமை ஒரு பக்கம் இருக்கட்டும், திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும், நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக நல்ல மனுஷர்களாக இருக்க வேணும். இதுதான் என் செய்தியின் சாராம்சம். ஆகவே நம்மை ஒரு விசை தயவு செய்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அன்றாட ஜீவியம் தேவனுக்கு முன்பாக ஏற்றதாக இருக்கிறதா, அவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்கின்ற ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ள இருக்குமா இருந்தால் அது எவ்வளவு நலமா இருக்கும். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் கடந்து கொண்டே இருக்குது. இந்த பாருங்க, வருஷம் தொடங்கி இப்ப 2 மாசத்துக்குள்ள வந்துட்டோம். இப்பொழுதுதான் புது வருஷம் தொடங்கினது போல இருக்குது, ஆனா 2 மாசத்துக்குள்ள வந்துட்டோம். நாட்கள் வேகமாக போகிறது. அலுவல்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்ம ரொம்ப பிஸியாகிட்டோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை, நாம் தேவனோடு வாழுகிற வாழ்வை நாம சற்று நின்று நிதானித்து சீர்தூக்கி பார்க்கிறதுக்கே நமக்கு நேரமில்லாத அளவுக்கு நாம ரொம்ப அழிவுகளாக உள்ளவர்களாக மாறிட்டோம். இது டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, இதுவும் பிசாசின் ஒரு தந்திரம் என்று நான் சொல்லுவேன். ஏனால் நாம ரொம்ப பிஸியாகிட்டோம் லைஃப்ல. காலை எழும்பினா மாலை வரைக்கும் வெளி வேலையும் உள் வேலையும் ஏராளம் வேலைகள் எப்பொழுதும் ஏதாவது இருந்துட்டே இருக்கு, செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அழிவுகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை, நாம் தேவனோடு வாழுகிற இந்த வாழ்வை சீர்தூக்கி பார்த்து அதை சரிப்படுத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லாட்டால் அது ரொம்ப பரிதாபம். ஆகவே அது ஒரு பிசாசின் வஞ்சனை என்று நான் சொல்லுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில். ஒருவேளை நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறி கீழே விழுந்து விட்டாலும் தேவ கரம் நம்மை தாங்க ஆயத்தமாக இருக்கு. மனித கரங்கள் அல்லாவிட்டாலும் தேவ கரங்கள், தேவனுடைய கரங்கள், தெய்வீக கரங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. நம்மை தாங்கவும் நம்மை தூக்கவும். ஏனென்றால் நாம் அவருக்கு முன்பாக நல்லவர்களாக இருந்தபடியால் நம்மை தாங்க அவர் கரங்கள் ஆயத்தமாக இருக்கு. ஒருவேளை மற்றவர்கள் நம்மை தள்ளிவிடலாம், மற்றவர்கள் நம்மை தாக்கி விடலாம், நாம் தவறி கீழே விழுந்தாலும் நம்மை தாங்குவதற்கு தேவகரம் ஆயத்தமா இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக நாம் இருந்தோம். நல்ல இதயத்தோடு, சுத்த இதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நம்ம மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்த கூட, அது தேவனுக்கு மிகவும் பெரியமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படுத்த. சரி, இப்போ சில வசனங்களை சீக்கிரமாக பார்ப்போம். என்னோட கூட திருப்புகள் 10 சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தா நன்றாக இருக்கும். நம்புறேன். மத்தேயு 12 படிங்க. 32 வாசி. மத்தேயு 12 32
படிங்க.
எவனாகிலும் மனுஷகுமாருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும்.
எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை.
ஆகவே இதை கிடையாது சொல்ற ஒரு காரியம், நமக்கு விளங்காத காரியங்களை துணிகரமாக கதைக்கிறதை குறித்து நாம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நமக்கு புரியாத காரியங்களை, தெரியாத காரியங்களை குறித்து தைரியமாக நாம பேசுறதை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. சோ இன்றைக்கு சிலருக்கு ஆவியோட கிரியைகள் செயல்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. ஆனால் தங்கள் புத்திக்கு ஏற்றபடி அவைகளை குறித்து கதைக்கிறதும் பேசுறதும் வியாக்கியானப்படுத்துறதும். சில காலங்களுக்கு முன்பாக ஒருவருடைய போன்ல பேசினார், ரட்சிக்கப்பட்டவர், ஒரு காலத்தில் ஓக கொண்டு ஊழியர் செய்தவர், வளர்ந்தவர், வயசானவர். அவர் ஒரு தடவை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ள அந்த ஆவி, அவனுக்குள்ள அந்தி கிறிஸ்துவன் ஆவி அப்படியெல்லாம் நடந்தது. ஸ்டாப் இட். அவருக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி என்று உங்களுக்கு சரியா தெரியாமல் அந்த ஆவி, இந்த ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி என்ற பேசாதீங்க. இந்த ஆவியை குறித்து பேசுவதை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ள சொல்லி அவருக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி அவருடைய கண்டித்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு புரியாவிட்டால், விளங்காவிட்டால் நாம அமைதியா இருக்கு. இது தேவ காரியம். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய், ஆவியான நிறைவு அபிஷேகங்களுக்கு விரோதமாக நம்ம கண்டபடி கதைக்கிறது குறித்து கவனமாக இருக்கணும். படிங்க அடுத்த வசனத்துல,
மரம் நல்லதென்றால் அதன் கனியின் நல்லது என்று சொல்லுங்கள்.
மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள்.
மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும்.
மரமானது எதனால அறியப்படுது? கனிகள். மரமானது கனிகளால் அறியப்படும். இயேசு கிறிஸ்து மரத்தை குறித்தா கவலைப்படுகிறார். இங்கு மரம் என்று இயேசு எதை குறிப்பிடுகிறார்? கனி என்று இயேசு எதை சொல்றார்? அதுக்கு அடுத்த வசனப்படி,
விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்.
டைரக்டாக சொல்றார். பரிசேயரை பார்த்து டைரக்டா சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. யோவான் சான் சொன்ன விரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினபடியா. அதே வசனத்தை இயேசு பாவிக்கு, விரியம் பாம்பு குட்டிகளே. விரியம் பாம்பு இருக்க விசேஷம் என்ன தெரியுமா? பாம்புக்குள்ள பொல்லாத பாம்பு, நிறைந்த விஷம் நிறைந்த ஒரு பாம்பு, கொத்தினால் தப்பா பயங்கரமான ஒரு பாம்பு, அதிக விஷம் நிறைந்தது. அவர் இயேசுனார், விரியம் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? படிக்கல.
நல்ல மனுஷன் நல்ல
கபடிங்க, நல்ல கபடிங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லது எடுத்து காட்டுகிறான்.
பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
சோ இப்ப இங்க ரெண்டு குரூப் ஆண்டவர் கொண்டு வர்றாரு, ஒன்று நல்ல மனுஷன் மற்றும் பொல்லாத மனுஷன். சோ என்ன சொல்றாரு, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்கள் எடுத்து காட்டுறான். அதுக்கு சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்ய வாய் பேசும். சோ இப்ப கவனிங்க, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதுன்னு சொல்லுங்கள். மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும் என்று ஏன் சொல்றாரே, இங்கு மரம் என்று எதை குறிப்பிடுறார், மனிதர்களை குறிப்பிடுறார். சோ இங்கு கனி என்று எதை சொல்லுகிறாரு, நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிற செயல்கள். லிசன் டு மீ, நான் சத்தியத்தை சொல்லுகிறேன் மிக இலகுவாக. சோ இயேசு மரத்தை குறித்து கவலைப்படல, மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும் என்று சொல்றாரு, நாம தான் அந்த மெய்யான மரம். சோ கனிகள் இது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற செயல்களும் நாம் ப்ரொடியூஸ் பண்றோம். இனவ இனவி நம்முடைய உள்ளான மனுஷன்ல உற்பத்தி செய்து வாயிலிருந்து புறப்படுது, செயல்களாக வெளியில வருது. தயவுசித்து விளைவுகள் அவதான் ஏன் சொன்னாரு, மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும். அப்படியானால் நம்முடைய வாயின் வார்த்தைகளாலும் நம்முடைய செயல்களாலும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். A man who knows by his works and deeds என்று சொல்வார். ஒரு மனிதன் தன் செயல்களினால் அறியப்படுகிறார். அப்படிதான் வெளிப்படுத்த விஷயத்தில் ஏன் சொல்லுவாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கேன். எப்படி ஒவ்வொரு சபைக்கும் முதலாவது என்ன எழுதுவார் தெரியுமா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ அபவுட் யூ, உன்னை பற்றி எனக்கு தெரியுமாப்பா, எனக்கு தெரியும். உன் செயல்கள் எப்படிப்பட்டது, உன் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டது, உன் வாழ்வின் நோக்கம் இன்டென்ஷன் யுவர் லைஃப், உன் உள்ளான நோக்கம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தை கையில வைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக நாம வாழுகிறோம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். என்ன நோக்கத்தோடு நான் பேசுகிறேன், என்ன நோக்கத்தோடு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், என்ன நோக்கத்தோடு நான் ஊழியம் செய்கிறேன், என்ன நோக்கத்தோடு நான் வாழுகிறேன். நன்றாய் கவனிங்க, ஒரு காரியம் சொல்றேன், மனுஷன் செயல்களை கவனிப்பான், ஆனால் தேவனோ செயல்களை மட்டுமல்ல அவன் மனதின் நோக்கத்தையும் கவனிக்கிறோம். மறந்துடாது, மனுஷன் செயல்களை மாத்திருந்தான், ஏன்னா அவனுக்கு மனதின் உள்ளத்தில் இருக்க தெரியாது. ஆனால் தேவனோ மனுஷனுடைய செயல்களை மட்டுமல்ல அவன் மனதின் நோக்கத்தையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நான் சொல்லுவேன், என கருமான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழி நான் வாசிக்கிறோம் இல்லையா, தீய நோக்கம் எல்லாம் பாவம் என்று. சோ நம்முடைய வாழ்விலே எத்தனை நோக்கங்கள் தவறாக இருக்குது. சோ இதைத்தான் நான் சொல்லுகிறேன், நாம தேவனுக்கு முன்பாக நின்று நம்மை சரிப்படுத்தணும். சோ வி ஹேவ் டு கம் டு தி ரைட் ட்ராக், நாம சரியான எல்லாமைக்கு வரணும். ஒருவேளை நமக்கு சரியான வசன வெளிச்சம் இல்லாததுனால அப்படி இருக்கிறோமோ நான் அறிய தேவன் அறிவார். ஆனால் போதுமான வசனங்களை சரியாக நாம கேட்டும் நாம மனம் திரும்பாமல் அப்படியே இருப்பமாக இருந்தால் அது தேவன் முன்பாக நல்லதல்ல, சரியானதல்ல. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரமானது அதன் கனிகளால் அறியப்படும் சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிற செயல்களும் கனிகளாகும். ஆகவே அன்றாடம் நாம் கதைக்கிற கதைகள், அன்றாடம் நாம் செய்கிற செயல்கள், அன்றாடம் நாம் வாழுகிற வாழ்வின் நோக்கத்தையும் கொஞ்சம் சீதூக்கி பார்த்து தேவனுக்கு முன்பாக நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் விழுந்தாலும் கண்டு மற்றவர்கள் நம்மை தவறாக விளங்கி கொண்டாலும் தேவன் நம்மை சரியாக புரிந்து வைத்திருப்பார். இந்த உலகத்திலே நம்மை அன்பு கூற ஒருத்தரும் இல்லாவிட்டாலும் நம்ம அன்பு கூற 1000 பேருக்கு சரியாக அவர் இருக்கிறார். நம்மை கவனிக்க இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லாமல் நம்மை கண்காணிக்க அவர் நமக்கு போதுமான, ஆகவே நாம் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏனென்றால் அவர் தமது கரத்தினால் தம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு முன்பாக நின்று நம்மை சரிப்படுத்தி பார்க்கிறோம். ஆண்டவரே, என் நோக்கம் சரியாக இருக்க எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், போகிறோம், கதைக்கிறோம். அவைகளின் பின்னணியிலே என்ற நோக்கம் என்ன? நான் திரும்பவும் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சரிதானத்தை சொல்லி அனுப்புகிறேன். மனுஷன் செயல்களை மாத்திரம்தான் பார்ப்பான், ஆனால் தேவனோ நம்முடைய செயல்களை மாத்திரமல்ல, நாம் நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தை தேவன் அறிகிறார் என்பதை தயவு செய்து ஒருவரும் மறந்துடாது. தீய நோக்கம் எல்லாம் பாவம். எனக்கு அறிமுகங்களே ஒரு காரியத்தை சொல்ல கவனிங்க, நல்லவைகளையும் நன்மைகளையும் கூட தீய நோக்கத்தோடு செய்ய முடியும். விதவைகளின் வீடுகளை பட்சித்தார்கள், ஆனா பார்வைக்கு நீண்ட ஜபம். சோ விதவைகளின் வீடுகளை பட்சித்தார்கள், ஆனா மற்றவர்களுக்கு முன்பாக நீண்ட ஜபம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவரோ வெள்ளிகளிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொல்லி அவர்களை சாடினார், கடிந்து கொண்டார் சொல்ல பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறது. இந்த மத்தியான வேளையில கூட கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஆவியோடு இணைந்து இசைந்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நோக்கங்களையும் உள்ளாந்திரங்களையும் நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே தீய நோக்கமெல்லாம் பாவம். தேவனுக்கு முன்பாக நம்ம எதை செய்தாலும், எங்கு போனாலும், எதை கதைத்தாலும், என்ன நோக்கத்துக்காக நான் இதை செய்கிறேன் என்ற ஒரு கேள்வியை அவ்வப்போது நமக்குள்ளே கேட்டு பார்த்துக் கொள்வதாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே பல கோணங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம், பல காரியங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் நல்ல மனுஷன் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிற இந்த சத்தியத்தை ஒருபோதும் மறந்துடாதே. மனுஷன் செயல்களை மாத்திரம்தான் பார்ப்பான், நம்முடைய ஆண்டவரோ செயல்களை மாத்திரமல்ல நாம் செய்கிறவரின் நோக்கத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய வார்த்தைகள் கதைகளை மாத்திரமல்ல நாம என்ன நோக்கத்தோடு பேசுகிறோம் என்பதை தேவன் அறிவார். ஆகவேதான் நான் முதலே சொன்னேன், ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காதீங்க, அதே நேரத்தில் உங்களையும் நியாயம் தீர்க்காதீங்க. இந்த வேலை தேவன் நமக்கு தர இல்லை, இது அவருடைய வேலை, இந்த அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சோ அந்த 12 அதிகாரம், மத்தேயு 12 அதிகாரத்தை திரும்ப இருக்காத 33-34 படிங்க சீக்கிரமா.
மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விடியம்பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களே எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல
திரும்ப சார், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார்.
பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து
காட்டுகிறார். இப்ப கவனிங்க, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான். அதாவது நல்ல மனம் உள்ளவன் சுத்தமான வார்த்தைகளை பேசுவான், நல்ல குணம் உள்ளவன் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவான், நல்ல இதயம் உள்ளவன் மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகளை சொல்லுவான், நல்ல இதயம் உள்ளவன் தேவன் பக்கமாக ஜனங்களை திருப்புகிற சொற்களை வார்த்தைகளை உபயோகிப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ஒரு கேள்வி, நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் இயேசு சொன்னாரு, வாய்க்குள்ள போறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. இட் இஸ் நாட் எ சின். நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஒரு பாவம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்துல ஆண்டவர் சில பறவைகள் மிருகங்களின் இறைச்சியை புசிக்க வேண்டாம் சொல்லி தடை செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய காலத்துக்கு பிற்பாடு அந்த அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து விட்டார், நியாயப்பிரமாணம் முடிந்தது. ஆகவே இப்ப எதை சாப்பிட்டாலும் சாப்பிடுற சாப்பாடு பாவம் இல்லை, அது தீட்டில்லை. சோ அவர் ஏன் சொன்னாரு, வாய்க்குள்ள போறது அவளை தீட்டுப்படுத்தாது, ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறது அவளை தீட்டுப்படுத்து. தீட்டு என்ற அர்த்தம் என்ன? பாவம் என்று அர்த்தப்படும். எனக்கு அறிமானங்களே, நம்முடைய வாய் தான் நமக்கு பெரிய சவாலர். இந்த முழு சரீரத்தையும் கெடுக்கிறது இந்த வாய் தான். இப்ப இன்னைக்கு நான் யோசித்த என்ன தெரியுமா, இந்த பேச்சு தன்மை, பேச்சு வரம், பேசுகிற தன்மை, கதைக்கிற தன்மை மனுஷனுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் எந்த பறவைக்கோ மிருகங்களுக்கோ இந்த இந்த பேசித்த தன்மை கிடையாது, நாம் அறிவோமே. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் ஆண்டவர் பேசுகிற, சிந்தித்து யோசித்து உணர்ந்து பேசுகிற தன்மையும் மனுஷனுக்கு மாத்திருந்தாங்க. ஏனென்றால் மனுஷன் மாத்திரம்தான் தேவ சாயலாக படைக்கப்பட்டார். நாம் அறிவோமே. ஆகவே தேவன் பேசுகிறவராக இருக்கிறது போல, தேவன் சுயமாக சிந்தித்து செயல்படுவது போல, மனுஷனுக்குள்ளேயும் அந்த தத்துவத்தை வைத்து அவனை படைச்சார். ஏன்னா நாம இமேஜின் ஆஃப் காட், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே பேச்சு வன்மையை தேவன் நமக்கு தந்திருக்கார். பார்த்திருக்க இந்த வானப்படியை நீங்க பாத்தீங்கன்னா, சில ஊமைகள் வந்து அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, கையால கண்ணால எல்லாம் காட்டி விடுவார். அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவரே இவங்களுக்கு ரகசியம் என்றது கதைக்க தெரியாது. ஏன் தெரியுமா, ஊமைகள் சைகை காட்டி தான் கதைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ரகசியம் பேச தெரியாது இல்லையா, சொல்றது புரியுதா, அவங்களுக்கு ரகசியமாக ஒன்றும் கதைக்கல, ஏன்னா சைகை காட்டி தான் அவங்க கதைக்கும். ஆனா நமக்கும் ஆண்டவர் கிருபையாக பேசக்கூடிய தன்மை தந்திருக்கிறார். நாம எத்தனை ரகசியங்களை கதைக்கிறோம், நமக்கு வேண்டியவர்களோடு, நமக்கு நெருக்கமானவர்களோடு எத்தனையோ ரகசியங்களை நாம கதைக்கிறோம். தப்பில்லை, தப்பில்லை. ஆனால் நாம் கதைக்கிற ரகசியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குதா என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்பார். எனக்கு அறிவிப்பட தேவனுடைய பிள்ளைகளே, சோ இயேசு நல்ல மனுஷன் பொல்லாத மனுஷன் ரெண்டு பொறிவை கொண்டு வர்றார். சோ நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்குசத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டான். அர்த்தம் என்ன, அவனுடைய இருதயம் நல்லதாக இருக்கிறபடியால் அவன் எப்பையும் நன்மையானவைகளையே பேசுவான், நல்லதையே சொல்லுவான், உண்மைகளையே பேசுவான், மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகளையே சொல்லுவார், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளையே பேசுவார், தேவனுடைய வசனங்களையே சொல்லுவார். ஆகவே சிலருக்கு சிலரை பிடிக்காது. ஏன் தெரியுமோ, இவர் இந்த போனா எப்ப போனாலே என்ன, வேத வசனமும் கர்த்தர் வசனமும் ஆலோசனையும் தேவனுடைய புத்திமதியும் தான் இருக்கும். ஆகவே இவரோட நமக்கு சேர்றது கொஞ்சம் கஷ்டம், நமக்கு ஏற்ற கூட நாம சேர்ந்துருவோம். ஏன்னா உலகத்தின் காரியங்களை அள்ளி வளர்கிறவர்களோடு நாம சேர்றதுக்கு பொறுப்பு. ஏன் தெரியுமா, நாமும் அப்படிப்பட்ட உள்ளம் இருக்கிறபடியால் என்னவோ அப்படிப்பட்ட ஆவி உடையோடு நாம் சேர்ந்து கொள்ள, இனம் இனத்தோடு சேரும் என்று சாடையா சொல்லுவார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இதுக்கு இருந்து என்னத்தை எடுத்து காட்டுகிறோம், என்னத்தை பேசுகிறோம். இன்றைக்கு ஆராதனைக்கு வாரத்துக்கு முதல்ல, ஹலோ, இன்றைக்கு ஆராதனைக்கு வாரத்துக்கு முதல் நீங்க பலரோடு பேசியிருப்பீங்க, ஒருபோல டெலிபோன்ல பேசியிருப்பீங்க, அல்லது நேரம் பேசியிருப்பீங்க, உங்களுக்கு வேண்டியவோடு பேசியிருக்கலாம். ஆனால் என்ன பேசணும், என்ன நோக்கத்தோடு பேசணும், God knows everything. சோ நான் சொல்ல வர காரியம் என்ன, தேவனுக்கு முன்பாக நாம நல்லவர்களாக இருக்கணும். நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? அப்ப ஒரு மனுஷன் பொல்லாதவைகளையும் தவறானவைகளையும் பேசிக்கொண்டு பேசுற மனுவாக இருந்தால் அவருடைய இருதயம் சரியில்லை அர்த்தம். மேபி தே பிலீவ் இன் காட், அவன் விசுவாசிதான், ரட்சிக்கப்பட்டவன் தான், கர்த்தராகி இயேசுவை தேவட குமாரனாக ஏற்றுக்கொண்டவன் தான், ஒருவட ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஒருவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கலாம். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள்லாம் கண்ட மாதிரி கதைக்க மாட்டாங்க நாம நினைச்சிட கூடாது. அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கும் கண்ட மாதிரி கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுடைய வசனத்துக்கு கட்டுப்படுகிறவர்கள் தங்கள் வார்த்தையிலே எப்பொழுதும் கவனமாக இருப்பார். இதற்காக நாம ஊக்கமாக செபிக்க கற்றுக்கொள்ள, நான் பார்த்திருக்கேன் எத்தனையோ ஆண்டவருக்காக பிரகாசிக்க கூடிய நல்ல பாத்திரங்கள் எல்லாம் கெட்டு போனது இந்த வாயாலதான், எத்தனையோ நல்ல அக்கியங்கள் உடைந்தது இந்த வாயாலதான், எத்தனையோ ஊழியங்கள் கெட்டு போனது இந்த வாயால. எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளை, உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த வாயாலதான் ஆண்டவரை தொழுகிறோம், ஆராதிக்கிறோம். அவர் மகத்துவங்களை சொல்லி 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 துதிக்கிற இந்த வாய எவ்வளவு துப்பரவாக வச்சிருக்கோம், எவ்வளவு சுத்தமாக வச்சிருக்கோம். அவர் வாசமாக இருக்கிறது இந்த இதயத்துல, நம்முடைய இதயத்துல. இந்த இதயத்தை நான் எவ்வளவு சுத்தமாக வச்சு, எனக்காக அல்ல, எனக்குள்ள வாழுகிறவருக்காக, எனக்காக அல்ல, எனக்குள்ள ஜீவிக்கிறவருக்காக என் இதயத்தை நான் சுத்தமாக வைத்திருக்கணும். ஏனென்றால் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இன்றைய பரிசுத்தம் நாளைக்கு நான் தேவனை தரிசிப்பதற்கு. ஆகவே எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, பெரிய செய்தியை பேசி என்ன, பெரிய வெளிப்பாடுகளை கொண்டு வந்த என்ன, தேவனுக்கு முன்பாக நல்ல மனுஷனாக இருக்கு. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லணும். அல்லது ஃபாதர் பாடுறது போல வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகன் என்று திட்டம் சொல்லணும். ஜெபம் பண்ண போய் ஆண்டவுடைய பாத்திர உட்கார்ந்த ஆண்டவர் நம்ம பார்த்து அப்படி சொல்ல, நீ என் நேசகுமார் அப்படி கத்த நம்மளை பார்த்து சொல்ல. அதற்கு நம்முடைய வாயையும் நம்முடைய இருதயத்தையும் காத்துக்கொள்ளக்கூடியது மிக மிக அவசியமாக. எனக்கு அறிமான தேவடைய பிள்ளைகளே, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்குசத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான். அதாவது நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்குசத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை, பரிசுத்த வார்த்தைகளை, பக்தி உள்ள வார்த்தைகளை அவன் எடுத்து சொல்லுகிறார். நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார். மற்றவர்களை கட்டுகிற வார்த்தை நயவஞ்சமாக பேச மாட்டான். பின்னுக்கு ஒரு நோக்கத்தை வச்சுக்கொண்டு பேச மாட்டான். தனக்கு ஒன்றை செய்வதற்காக, தனக்கு காரியங்களை வாய்க்கிறதுக்காக அவன் பேச மாட்டான். தனக்கு ஒரு சுயராட்சியத்தை கட்டுவதற்காக அவன் பேச மாட்டான். ஏன் தெரியுமா? தேவன் அறிகிறார், என் நோக்கத்தை அவர் அறிகிறார் என்கிற அந்த எண்ணமும் அந்த பயமும் அவனுக்குள்ளே இருக்கிறபடியால் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாகவும் சற்குணனாகவும் இருக்கிறான். நல்ல படிசருடைய நடைகள் கத்தரால உறுதிப்படும். ஆகவேதான் இயேசு சொன்னார், பரபரத்தின் கரிகடாலே அறியப்படும். மறந்துடாதீங்க, நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்துட்டே இருக்கிறார். தம்பி, தங்கச்சி, அண்ணமாரு, அக்கம்மாரு, என்னை சேர்த்து சொல்றேன், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கேட்டுதான் இருக்கிறார். என் வார்த்தையினாலும் என் கரத்தின் செயலாலும் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது, அவரை துன்பப்படுத்தக்கூடாது. அதுக்கு பிற்பாடு போய் இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் வாடுகிற உலகம் பொல்லாது. என கவனிங்க, நாம புறப்பான ஒருத்தர் நல்லவர் இல்லை. ஹலோ, புறப்பான ஒருத்தர் நாம நல்ல, நாம் எல்லோரும் கெட்டு போயிருந்தோம், நாம் எல்லோரும் கெட்டவளாக இருந்தோம். நம்முடைய ஒரிஜினல் சாயல் பாவ சாயல். ஏன்னா நாம பாவத்துல பிறந்தோம், பாவத்துல வளர்ந்தோம். ஆகவே பாவ சாயல் நமக்குள்ளே இருந்தது. அவை நாம் தேவனுக்கு முன்பாக நல்லவர்கள் அல்ல. கெட்டவர்களாக இருந்த நம்மை நல்லவர்களாக மாற்ற தேவன் தன் குமாரனை எனக்காக உனக்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின என்று வேதம் சொல்றது. எனக்கு அறிமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இதயத்தில் பிரவேசித்த பிற்பாடு, என் சிந்தனையிலேயே மாற்றம், என் செயல்களிலே மாற்றம், என் நோக்கத்திலே மாற்றம், என் கிரியைகளிலே மாற்றம். ஏனென்றால் அவர் எனக்குள்ளே வந்து வாழ்கிறபடியால் இந்த மாற்றம். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாக கடந்து போறது. நான் எனக்கு சொல்லுவேன் இல்லையா, ஒரு ஆண்டு முடிகிற போது ஒரு வயசு உடைய வாழ்க்கையில குறைந்து போகிறதை மறந்துடாது. காலம் குறைகிறது. இப்படியே நாம இருந்துடாதபடி நம்மை கொஞ்சம் தேவனுக்கு முன்பாக நிதானிச்சு பார்த்து, நான் பேசுகிற வார்த்தைகள் சரிதானா, என் செயல்கள், என் வாழ்க்கையில என் செயல்கள் சரிதானா, என் நோக்கம் சரிதானா, நான் நல்லதை தான் செய்கிறேன், ஆனா சரியான நோக்கத்தோடு செய்கிறேனா? அதை தேவன் பார்ப்பார், கர்த்தரது அறிவார், மனுஷன் அதை அறிய மாட்டான், ஒருவரும் அதை புரிய மாட்டான். ஆனா நாம என்ன நோக்கத்தோடு ஒரு காரியத்தை பேசுகிறோம் செய்கிறோம் என்பதை தேவன் அறிவார். அது தேவனுக்கு முக்கியம் என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், கர்த்தருக்கு முன்பாக. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் எதை பேசினாலும் தயவு செய்து ஒரு தடவை உங்கள் நோக்கத்தை கொஞ்சம் அலசிப்பார். என்றால் தேவன் அதை கவனித்து பார்க்கிறார். நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கபடி தீய நோக்கம் எல்லாம் பாவம் என்று வேதம் தெளிவாய் சொல்ற. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நல்ல மனுஷன் அல்லவா நாம பாக்குற டாபிக். அப்ப பைபிள்ல இவரோட நல்ல மனுஷனை தேடி ஒரு ஆளை கண்டுபிடிச்சேன். இவரோட கூட திருப்பிக் கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களையும் படிங்க.
தீப்புரு தீவானும் தேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய ஜோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அந்த கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்.
எங்க கொண்டு வச்சானா? விட்டு எங்க கொண்டு வச்சிருக்கா? அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தானா? நல்ல விலைகள். அன்றைய ஊழியர்களுக்கு பணம் பாதத்துல இருந்தது, இன்றைக்கோ அது தலைக்கு மேல போயிட்டு அதெல்லாம் பிரச்சனை. இப்ப தேவன் அறிவாரு, அன்றைக்கு ஆதி திருச்சிருந்த அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், அதே தேவனை தான் நாம் தொழுது கொள்வோம். தேவன் மாறுபதில் We have an unchangeable God. He will never change yesterday, today and ever and forever. திரும்ப படிங்க அந்த வசனத்திற்கு.
தீப்புரு தீவானும் தேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன்.
பர்னபாட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? யோசே. ஹலோ, பர்னபாட சொந்த நாடு தெரியுமா? சீப்புரு. இன்றைக்கு இருக்கிற சைப்ரஸ், துருக்கி கீழே இருக்கிற ஒரு ஐலண்ட், ஒரு தீவு. இப்ப என்ன கவனிங்க, சீப்புரு தீவு தான் அவருடைய சொந்த இடம். அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து யோசே. ஆனால் ஆதி திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய பேரை பிடிச்சி மாத்தி விட்டாங்க. எனக்கு அதை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. என்ன மாத்தி விட்டாங்க தெரியுமா? பர்ணபா என்ற பெயரும் மாத்தி விட்டாங்க. பர்ணபா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆறுதலின் மகன். அட்டா 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 அட்டா. அப்படின்னு அர்த்தம் என்ன? சபையிலே அவன் வாழ்ந்த வாழ்க்கையை, அவன் செய்த ஊழியத்தையும், அவன் வாழ்ந்த வாழ்க்கையும், அவன் நடந்த நடக்கையை பார்த்த அப்போஸ்தலர்கள் அவனுக்கு அருமையான ஒரு பெயரை சுட்டி மகிழ்ந்த. என்ன தெரியுமா? பர்ணபா. ஒவ்வொரு தடவையும் பர்ணபா பர்ணபா பர்ணபான்னு சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன? ஆறுதலின் மகன், ஆறுதலின் மகன், ஆறுதலின் மகன் என்று அர்த்தம். சோ அப்படின்னு அர்த்தம் என்ன? சபையில இருக்கிற அநேகருக்கு இந்த ஊழியக்காரன் ஒரு ஆறுதலின் மகனாக இருந்திருக்கிறார். இத்தனைக்கு நான் யோசித்து பார்த்தேன். அடுத்த அதிகாரங்களில் போகும் பொழுது சபையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு. அது என்ன பிரச்சனை? தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில திட்டமாக விசாரிக்க சிலை கிரேக்கர்கள் அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக முரண்படுத்த போது பந்தி விசாரிப்புக்காக ஏழு பேரை தெரிஞ்சு கொண்டாங்க. அந்த ஏழு பேர்ல கூட பர்ணபா வரல. சோ அந்த அளவுக்கு கூட அவன் கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனால் இதே பர்ணபாவை குறித்து பரிசுத்தாமல் வேதத்தில் என்ன எழுதி வச்சிருக்கா தெரியுமோ? பார்த்தால் படித்தால் ஆச்சரியமா இருக்கும். திரும்பிக் கொள்ளுங்க இதுக்கு ஒரு கூட. பதினோராவது அதிகாரம், பதினோராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து படிங்க. பதினோராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து படிங்க.
சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட போது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும்
பாருங்க, பர்ணபா குறித்து ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கா பாருங்க. அவன் நல்லவன். அவரை குறித்த முதல் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பர்ணபா குறித்த முதல் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அவன் நல்லவன். அல்லேலூயா. அவன் நல்லவன் பர்ணபா. பட் பியூட்டிஃபுல் ஃபிட்னஸ், பட் அ குட் ரிப்போர்ட் ஹஸ் கிவன் பை படி.
அவன் நல்லவனும்,
அவன் நல்லவனும்,
பரிசுத்த ஆவியினாலும்,
பரிசுத்த ஆவியினாலும்,
விசுவாசத்தினாலும் நிறைந்தவனும்
ஆயிருந்தான்.
அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டான்.
அவன் நல்லவனும், பரிசுத்தாவினாலும், விசுவாசத்தில் நிறைந்தவனாக இருந்தபடியால் அநேகர் சபையிலே சேர்க்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட, சபையில இருக்கிற ஜனங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லவா? உலகம்தான் கெட்டு போயிருக்குது. அந்த வார்த்தையை இந்த வார்த்தையை துணிகரமாக கதைக்கிறார்கள், துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். உலகத்திலிருந்து உள்ளே வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக காணப்படும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுகிற. பர்ணபா நல்லவனாக இருந்தா, விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவே நிறைந்தவனாக இருந்தா, அதனால் என்னவாகிட்டது? அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே, அந்தியோகியா சபை வேக வேகமாக வளர்ந்தது. சோ எருசலேம் தான் ஹெட் குவார்டர்ஸ். எருசலேம் சபை தான் தாய் சபை, பெரிய சபையாக இருந்திருக்கு. சோ இந்த அந்தியோகியா சபை ஒரு கலை சபையாக இயங்கியிருக்கிறது. எனக்கு அதுமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக ஜனங்கள் அங்கே ரட்சிக்கப்படுகான்னு சொல்லி கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? பர்ணபாவை அனுப்பினார்கள். போய் பார்த்து வாப்பான்னு சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பினார்கள். சோ பர்ணபா அங்க போய் பார்த்து அந்த ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்து அவன் அந்த சபையை வட்டிக்கப்படினான். அநேகர் அந்த சபையிலே சேர்க்கப்பட்டார்கள், சபை வளர்ந்தன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இவனை குறித்து நல்லவன் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. இவன் செய்த ஒரு பெரிய காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப என்ன எனக்கு தெரியுமோ? இப்ப அதை படிங்க. இப்ப 23 படிங்க.
அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது.
சோ எங்க போய் சேர்ந்து? அந்தோகியா சபையில போய் சேர்ந்த போது அங்கே தேவன் செய்த கிரியைகளை பார்த்த போது அசந்து போனான். படி.
சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான்.
சரி, இப்ப அடுத்த வசனம் நல்ல ஒன்பது. அடுத்த வசனப்படி 25 வசனப்படி.
பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான்.
இஞ்ச கவரிங்களே. சோ என்ன நடந்திருக்கு பாருங்க. அந்தியோகியா சபையில ஊழிய ஓஹோ என்று வளருது. நல்ல வரவேற்பு இருக்குது. ஜனங்கள் கர்த்தரிடமாக திரும்புகிறார்கள். சபை வளருது. காரியங்கள் நடக்குது. ராஜ்யம் வளருது. சோ நல்ல ஊழியம், நல்ல காரியம். ஆனால் பர்ணபா என்ன செய்வார் தெரியுமோ? வளருகிற அந்த ஊழியம் இருந்தாலும், வல்லமையான காரியங்கள் அவன் மூலமாக நடந்தாலும், அவனுக்குள்ளே வந்த நிறைவு என்ன தெரியுமோ? ஐயோ, சவுல காணையிலே கிறிஸ்துவுக்காக சாட்சி கொடுத்த சவுல காணையிலே கர்த்தர் இயேசுவுக்காக முழங்கின சவுலை காணவில்லையே. தரிசுப்பட்டு நம்முடைய சொந்த ஊர் இல்லை கரிமானவர்களே, அவர் தமஸ்குவுக்கு போற வழியிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த போது தமஸ்குவிலே அவன் இருந்து தமஸ்குவிலே அவன் ஞானஸ்தானம் பெற்று தமஸ்குவிலே அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று உடனடியாக தாமதமின்றி இயேசுவே தேவனே குமாரன் கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். சோ தாமதம் இல்லாமல் அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு பிற்பாடு அவன் திரும்பி ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்திருக்கிறான். எங்க எருசலேமுக்கு, எருசலேமுக்கு வரும் பொழுது ஒருவனும் அவனை சேர்த்துக் கொள்ளவில்லை. 9:30 எருசலேமுக்கு வரும் பொழுது ஒருவரும் பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? இவன் தான் கிறிஸ்தவர்களை கட்டி சிறையிலே அடித்து அடைத்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் ஆயிட்டதே. ஆகவே ஒருவனும் அவனோட சேர துணியில சவுளை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள். 9:30 படிங்க.
சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள்.
படிங்க அடுத்தது.
அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலிருந்தும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து
பெருகின. இப்ப ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்த போது எல்லாரும் பயந்து விட ஏன சீசைகளை கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி அந்த வேலையிலே பர்ணபாதான் அவனை சேர்த்து கொண்டான்னு சொல்லி அவனை சேர்த்து கொண்டு அவனை ஹெட் குவார்டர்ஸுக்கு கொண்டு போய் அப்போஸ்தலருக்கு அவனை அறிமுகப்படுத்தி வழியிலே இயேசுவை அவன் கண்ட விதத்தையெல்லாம் அவனுக்கு தெரியப்படுத்தி அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். யாரு? இந்த பர்ணபாதான். பெரிய ஊழியர்களுக்கு சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷனை சவுலை, அந்த நேரத்தில் அவன் பெரிய ஊழியக்காரன் இல்லை, சாதாரணமாக சபையில் இருந்த ஒரு மனுஷனை பிரதான அப்போஸ்தலருக்குள்ளே அறிமுகப்படுத்தினதே இந்த பர்ணபாதான். பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பின்பாடு என்ன நடந்தது அவருடைய வாழ்விலே? சோ முகமறியாமல் அவன் இருந்து விட்ட போது நடந்து காரியப்பட தெரியுமா? பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு போயிருக்கிறார். அவன் சொந்த ஊரில் முடங்கி போயிருக்கிறார். பவுல் பெரிய ஊழியம் ஒன்றும் இல்ல, பெரிய ஊழியம் ஒன்றும் இல்ல, பெரிய சபை ஒன்றும் இல்ல, சொந்த ஊரில் முடங்கி போயிருக்கிறார். ஆனால் அந்தியோகியா சபையிலே பர்ணபாவுக்கு நல்ல ஊழியம் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல காரியங்களை கத்த செய்கிறார். நமக்கு என்ன போதைக்கு இங்கே டென்ட் அடிச்சுட்டு பர்ணபா இருந்திருக்கலாம். ஆனால் தரிசு பட்டணத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிற அந்த சவுலை இந்த தேவ ஊழியக்கார் நினைக்கிறார். என்ன தெரியுமா? நினைத்து என்ன செய்திருக்கான் தெரியுமோ? பாருங்க, 25 பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து, பாருங்க, அவனை கண்டு, வாப்பா தெய்வா என்னோட வா, என்னோட வந்து ஊழியம் செய், நாம சேர்ந்து ஊழியம் செய்வோம் வா என்று சொல்லி அவனை தரிசு பட்டணத்துல போய் பர்ணபா சவுலை கண்டு முகமதியாதவனாக இருந்த அவனை கண்டு அழைத்து கொண்டு வந்து அந்தியோகியா சபையிலே தன்னோட கோவர்க்கராக ஒரு இணை ஊழியக்காரனாக வைத்து அந்தியோகியாவிலே அவரோட சேர்ந்து ஊழியம் செய்தார். என்ன நடந்திருக்குது? பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியா சபையில இருந்து தேவனுடைய வசனத்தை போதித்து ஊழியம் செய்து வர நாட்களிலே முதல் முதல் கீழே வாசிங்கள் தெரியும், முதல் முதல் அந்தியோகியாவில இருக்கிற சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹெட் குவார்டர்ஸ்ல எருசலேமில் இருந்த சபைகளில சபையில கூட இப்படிப்பட்ட பேர் வழங்கப்படல. ஆச்சரியம் என்ன தெரியுமா? பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியா சபையிலே ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்த போது அங்கு இருக்கிற ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடந்தபோது அவர்களுக்கு சமூகம் வெளியில இருந்த ஜனங்கள் அந்தியோகியாவில் இருந்த சபையில் இருக்க விசுவாசிகளை கொடுத்த பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஒரு பட்குத்தையில அல்லது ஒரு பட்டன் கட்டையில அவங்களுக்கு சமூகம் அவங்களுக்கு பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள். அர்த்தம் என்ன? பவுலும் பர்ணபாவும் போதிச்ச போதனைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை அந்த ஜனங்கள் கை கொண்டு நடந்தார்கள். கிறிஸ்துவின் சாயல் அவங்களோட வாழ்விலே வழிபட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு போதனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது பாருங்க. தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எவ்வளவாக மாற்றுவது பாருங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம். ஆகவே வெளியில இருக்கிற ஜனங்கள் அவவிசுவாசிகள் அந்தியோகிய சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவு கண்டு பேரிட்டார்களே. காரணம் என்ன? அப்போஸ்தலாகிய பர்ணபாவும் சவுலும் அவர்கள் போதனை செய்து செய்த ஊழியத்தின் விளைவு அங்கே இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவன் சொல்லி மற்றவர்களால் அழைக்கப்பட்டார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். என கரிமானவர்களே, ஒருவரும் காணாமல் முகம் அறியாதவனாக தரிசு பட்டணத்திலே கிடைந்த அதே சவுலை அழைத்து வந்து அப்போஸ்தலருக்கு அறிமுகப்படுத்தி அந்தியோகியா சபையிலே தன்னோடு வைத்து அவனை ஊழியத்திலே ஊக்குவித்து ஊழியத்திலே நடத்தினார். நடந்தது என்ன? பிற்காலத்திலே மிகப்பெரிய அப்போஸ்தலராக கருதப்பட்டார். என்ன சொல்லுவார தெரியுமா? பர்ணபா பெரிய ஊழியக்காரன் அல்ல, ஆனால் மிகப்பெரிய ஒரு ஊழியக்கான எழுப்பிவிட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப சொல்லு, பர்னபா ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன் சொல்றதுக்கு இல்ல, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனை எழுப்பி விடுற ஊழியத்தை அவன் செய்தான். ஏன் தெரியுமோ, அவன் நல்லவனாக இருந்தபடியால் தான் தரிசுக்கு போய் சவுலை சந்தித்து கூட்டிட்டு வந்து அந்தியோகியா சபையிலே தன்னோடு வைத்து தனக்கு இணையாக வைத்து அந்த ஊழியத்தில் அவனையும் நடத்தி ஊக்குவித்து அவனை உற்சாகப்படுத்தினானே. ஏனென்றால் அவன் நல்லவனாக இருந்தபடியால். சில இவனை கொண்டு வச்சா ஒருவனை இவன் நம்பிலும் பார்க்க ஊழியம் செஞ்சுட்டாடா, இவன் நம்பிலும் பார்க்க நல்லா ஊழியம் செஞ்சா சொன்ன ஜனங்கள் எல்லாம் அவன் பக்கம் சாஞ்சிரும். சோ சபையில இருந்து அப்ப ஆகவே இருக்கட்டும், நாம செய்வோம். பணிக்கட்டு ராஜ நம்ம ஊழியம் இது, நாம தான். நமக்குனியாக ஒருத்தரும் வரக்கூடாது. சோ நான் என்ன சொல்லுவார் என்றா, நல்லவன் மற்றவர்களை எப்படியும் ஊக்குவிப்பான், நல்ல மனம் உள்ளவன் மற்றவர்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துவான். மட்டுமல்ல, நல்லவன் மற்றவர்களுடைய உயர்வில சந்தோஷப்படுவான். அதான் நல்ல உள்ளம், நல்ல உள்ளம். எனக்கு அறிமானவர்களே, உங்களிலும் பார்க்க சபையில இருக்க மற்றவர்கள் நல்லா இருந்தா கொஞ்சம் சந்தோஷப்படும். உங்க பிள்ளைகளும் பார்க்க சபையில இருக்க மற்ற பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், நல்லாக இருக்கிறார், நல்லொழுக்கம்னா கொஞ்சம் சந்தோஷப்படும். ஏன் தெரியுமா, நல்ல மனம் உள்ளவன் பொறாமப்பட மாட்டான். மற்றவர்கள் உயர்வை பார்த்து மற்றவர்கள் வாழ்வை எனக்கு சேர்த்து தான் பிரசவப்பட தேவன் அறிவார். சோ நல்ல மனம் உள்ளவன், நல்ல இருதயம் உள்ளவன் மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து அவன் பொறாமப்பட மாட்டான். மற்றவர்கள் தன்னிருப்பாக நல்லா இருக்கிறதை பார்த்து அவன் எரிச்சல் அடையப்பட மாட்டான். மற்றவர்களை தேவன் தன்னிருப்பாக பாவிக்கிறத பார்த்து அவன் மனம் நொந்து கொள்ள மாட்டான். ஏன் தெரியுமா, அவர் நல்ல உள்ளம், நல்ல மனம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ராஜ்யம் வளரட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஜனங்கள் கட்டப்படட்டும், சபை வளரட்டும். இதைத்தான் நான் சொல்றேன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால உதவி. திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல மனிதனுடைய இதயத்திலே மற்றவர்களை குறித்த பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள் இருக்காது பாரு. இதைத்தான் நான் சொல்றேன், நாம் எவ்வளவோ திருந்த வேண்டியிருக்கு, எவ்வளவோ மாற வேண்டியிருக்கு. ஏன்னா நம்முடைய இருதயம் சரியில்லை, நான் உங்களுக்கு சொல்லல. பட் நம்ம மனத்திருப்ப வேண்டியது எவ்வளவோ உண்டு. எனக்கு அறிமானவர்களே, தன்னோடு கொண்டு வந்து அந்தியோகிய சபையில வைத்தார். அப்போஸ்தலர்கள் அவங்களை கண்டுகொள்ளவே இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இந்த பர்னபா அந்தியோகிய சபையில அவனுக்கு ஓஹோன்னு ஊழியம் போகுது. ஆனால் கடைசி பட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறா சவுல், அவனை தேடணும்னு ஒரு எண்ணையும் வந்தது பாருங்க. அவனை போய் தேடி அவனை கூட்டி வாப்பா என்னோடு ஊழியச்சே, கத்திர ராஜ்யத்தை கட்டு என்று அவனை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி ஊழியத்தில் நடத்தி மிகப்பெரிய அப்போஸ்தலனாக மாற்றி விட்டான் பாரு. பர்னபா ஆறுதலின் மகன் மட்டுமல்ல, மற்ற ஊழியர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த கருமாறு தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். சபையில் இருக்கிற மற்றவர்களை நல்ல மனதோடு வாழ்த்துங்க, நல்ல மனதோடு வாழ்த்துங்க, வாழட்டும். தேவன் ஒரு மனுஷனை வாழ வச்சா நீங்களும் நானும் அதை பார்த்து ஏன் பொறாமப்படணும்? கத்தர் ஒரு மனுஷனை என்னிலும் பார்க்க நன்றாக பாவிச்சா பயன்படுத்த நாம ஏன் அதை பார்த்து எரிச்சல் அடையணும்? நம்ம பிள்ளைகளும் பார்க்க மற்றவருடைய பிள்ளைகள் நல்லா இருந்தா கத்தாவை சோத்து, அப்பதான் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றேன், நல்ல மனம். பர்னபா நல்லவன் என்று பரிசுத்தாவிலே நீங்க தெரியுமா, தன்னை போல மற்றவர்களையும் அவன் நேசித்தான், மற்றவர்களை வளர்த்தான், மற்றவனை ஊக்கப்படுத்தினான், உற்சாகப்படுத்தினான். ஆவே பரிசுத்த ஆவினர் அவனை நல்லவன் என்று சொல்றேன். சோ யோசே என்கின்ற ஒரு சில பேரை அப்போஸ்தலர்கள் ஆறுதலின் மகன் என்று மாற்றிவிட்டார். ஏனென்றால் சபையிலே அவன் நடந்து கொண்ட விதத்தை, அவன் வாழ்ந்த விதத்தை அவர்கள் கவனித்து பார்த்து அவனுக்கு ஆறுதல் மகன் என்று பெயர் வைத்தார். இன்றைய சபையிலே அழுகிற உள்ளங்களை ஆற்றவும் தீட்டவும் ஆறுதல் படுத்தவும் நல்ல உள்ளங்கள் தேவைப்பார். நல்ல மனதோடு அணுகி, சுத்த இருதயத்தோடு அணுகி, தம்பி அழாத, தங்கச்சி அழாத, தேவன் உனக்கு பரிகாரி, கத்தர் உன்னை பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் உன் எதிர்காலத்தை பொருட்படுத்திக் கொள்வார். கவலைப்படாத, உனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. இயேசு உன்னை வாழ வைப்பார், அவரை உறுதியாக பற்றுக்கொள், அவருக்கு காத்திரு, கத்தர் உன்னை கைவிட மாட்டார், தேவன் நல்லவர், ஆண்டவர் அறியாமுடைய வாழ்வில் உண்டு நடவாது. அப்படி ஒரு ஊக்கமான வார்த்தைகளை சொல்லி நல்ல இருதயத்தோடு சுத்தமான எண்ணத்தோடு நாம் அணுகி அவளை ஆறுதல் படுத்துறப்பாரு, அது தேவனுக்கு பிரியமாக. நம்ம எதை விதைக்கிறோமோ சோயிங் அன்றைப்பி. நான் இந்த செய்தியை மாற்றுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல, வேற ஏதாவது பேச முடியும், கடைசி நிமிஷமா ட்ரை பண்ண முடியாது. உண்மை சொல்றேன், பிரதர் அண்ட் சிஸ்டர், பி எ குட் பர்சன் பிஃபோர் த லார்ட். கர்த்தருக்கு முன்பாக நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாக இருக்கும். நல்ல உள்ளம் பொறாமப்படாது, நல்ல உள்ளம் எரிச்சல் அடையாது, நல்ல உள்ளம் முறுமுறுக்காது, நல்ல உள்ளம் குறை சொல்லாது, நல்ல உள்ளம் மற்றவர்களுக்குள்ளே மனஸ்தாபத்தை கொண்டு விடாது. எனக்கு அருமான தேவோட பிள்ளைகளே, ஆண்டவர் நல்ல உள்ளங்களை தேடுகிறார் போல. அது நீ ஆகணும், அது நானாகணும். நம்மை படைத்த தேவனுக்கு மறைவாக ஒன்றுமில்லை, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு மறைவாக ஒன்றுமில்லை, நம்மை உருவாக்கினவருக்கு அனைத்தும் வெளிச்சம். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அறிவார், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் தேவன் அறிவார், என் வாழ்வையும் உங்கள் வாழ்வையும் தேவன் அறிவார். அவ எனக்கு அருமான தேவன பிள்ளைகள், கோடலானவைகளை நேராக்கும், கரடு முரடானவைகள் சமமாகட்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத நோக்கங்கள், நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழ்ந்தது போதும் போதும் போதும். கர்த்தருடைய ஆவியானோடு இணைந்து இசைந்து நடப்போம். ஆவியானவர் நம்மை டைரக்ட் பண்ணட்டும். கவனிங்க, ஆவியான நடத்தப்படுறவுக்கு ஒருவன் ஆவி நடத்தப்படுறாரு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். என்ன தெரியும்? எவர்களெல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறார்களோ, எவர்களெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றார்களோ, அடிச்சு சொல்றேன், அவங்க எல்லாம் ஆவியினால நடத்தப்படுறோம். 8:14 படி எவர்கள் தேவ ஆவி நடத்தப்படுற, எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கிறார். நாம் சொந்த மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது, நம்முடைய சுய புத்தியின் நாம சாஞ்சிடக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆவியானவர் நம்மை நடத்தட்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்தில் நடத்துகிறவர், நமக்குள்ள வாழுகிற ஆவியானவர் நம்மை வசனத்திலே நடத்துகிறவர். ஆகவே மாமிசத்துக்கு இடம் கொடுக்காமல் நமக்குள்ள வாழுகிற ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். உங்கள் எதிர்காலங்களை தேவன் பாதுகாப்பார், உங்களை வாழ வைப்பார். ஆண்டவர் இயேசு அறியாம உங்களுடைய வாழ்வில் ஒன்று நடுவார். பயப்படாதிருங்கள், உங்கள் தலையில் இருக்கிற மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னாரே. 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குறிவுகள் விற்கிறவர்கள் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது என்று ஆண்டவர் சொன்னாரே. அநேகம் அடைக்கலாம் குறிவுகளை பார்க்கலாம் நீங்கள் விசைத்தவளாக இருக்கே சொன்னாரே. மறந்துடாதே, ஆண்டவர் பார்வையில் நீ அருமையானவர், நீ ஆண்டவருக்கு தேவையானவர். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. உங்களை வாழ வைக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை வாழ வைப்பதற்காகவே அவர் வானத்திலிருந்து பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார். தன் உயிரையும் சிலுவையிலே நமக்காக தந்தார், தன்னையே தந்தார் நம்மை வாழ வைப்பதற்காக. ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்வோம், அவர் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். தம்பி தங்கச்சி, நீ வாழுகிற உலகம் பொல்லாத உலகம், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியிலே குற்றமற்ற பிள்ளைகளாய், நல்ல மனுஷர்களாய், நல்ல மனுஷிகளாய், தேவன் விரும்புகிற பிள்ளைகளாய், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழுவோம். ஆண்டவர் விரும்புகிற பிள்ளைகளாக மாறுவோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய இருதயத்தின் நோக்கமும் தேவனுக்கு முன்பாக நேராகட்டும் சீராகட்டும். என்றால் நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் விழுந்தாலும் கல்லுண்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுட்டார். தங்களை எல்லாரும் நாம் ஓடுவோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரமானோம். அந்த நல்ல மனுஷன் நீதான், அந்த நல்ல மனுஷி நீதான், நீதான் கர்த்தர் உன்னைத்தான் தேடுகிறார். நீதான் அந்த ஆள், நீதான் வெளியிலே அல்ல, உலகத்திலே அல்ல, உலகத்திலே நல்லவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை தான் ஆண்டவர் தேடுகிறார். சிஸ்டர் நீதான் அந்த நல்ல மனுஷி, பிரதர் நீதான் அந்த நல்ல மனுஷன். நம்மை ஆண்டவர் நல்லவர்களாக மாற்றுகிறவராக, நம்மை நல்லவராக மாற்றுகிறவர், நம்மை மாற்றுகிற, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிற தேவன். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒன்று ஒன்று நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஒப்புக்கொடுக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே.